بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், இந்த ரமலானுடைய மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று விளங்கிக் கொள்வது. இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம். அந்த உணர்வோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் இது உபரியான வணக்கங்களை விட சிறந்த ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, சொல்லப்படக்கூடிய செய்திகள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சொல்லப்படுகின்றன. அந்த இரண்டும் தான் இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள். அவைகள்தான் எமது மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. எனவே அதை நாம் செவிதாழ்த்தி சொல்லப்படுகின்ற செய்திகளை செய்மடுப்பதோடு அவற்றை எமது வாழ்வில் செயல்படுத்துகின்ற அந்த உயரிய நீயத்தை, எண்ணத்தை நாம் நமக்குள் உருவாக்கி கொண்டவர்களாக இங்கே நாம் அமர்வதென்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நற்பண்புகள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த தலைப்பு இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நவீன உலகில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாம் நன்றாகவே முன்னேறி இருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றங்கள் மனிதனில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா? இந்த முன்னேற்றங்கள் மனிதனை முன்னேற்ற பாதைக்கு, அவனை ஒழுக்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அவனை இந்த விஞ்ஞானம், தொழில்நுட்பம் முன்னேற்றி இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அதற்கு இல்லை என்றுதான் பதில் வரும். இந்த விஞ்ஞானம், தொழில்நுட்பத்தால் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்க முடியாது. ஒரு ஒழுக்கம் நிறைந்த, பண்பாடு நிறைந்த, ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனை உருவாக்கிவிட முடியாது. ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனை உருவாக்குவதாக இருந்தால் அது இந்த தூய்மையான மார்க்கம் இஸ்லாத்தினால் மாத்திரம்தான் முடியும். இதை நாம் உறுதியாக விளங்க வேண்டும். இன்றைய நவீன உலகிலே நாம் பார்க்கிறோம், மனிதன் நாம் வரலாற்றிலே கேள்விப்படாத அளவுக்கு மோசமான பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், மோசமான தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்பாட்டில் மனிதன் கீழ்நிலையை நோக்கி மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இவனை இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் இந்த இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடத்துக்குள் ஒரு உன்னதமான முன்மாதிரி மிக்க ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். அந்த சமுதாயம் இஸ்லாத்துக்கு முன்னர் எப்படி இருந்தது, இஸ்லாத்துக்கு முன்னர் அந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷியுடைய அந்த அரச சபையிலே அதை எப்படி சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இஸ்லாத்துக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துக்கு முன்னர் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நபித்தோழர்களில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷியுடைய அந்த அரச சபையிலே எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஐயுஹல் மலிக், அந்த அரசரை அழைத்து சொல்கிறார், குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாம் அறியாமை கால ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாம் அறியாமை கால ஒரு சமூகமாக இருந்தோம், நஅபுதுல் அஸ்னாம், நாம் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், வனக்குலுல் மைத, நாம் செத்தவைகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், வனத்தில் ஃபவாஹிஷ், நாம் மானக்கேடானவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம், வனக்தல் அர்ஹாம், நாம் இரத்த உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்தோம், எந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டுமோ அந்த உறவுகளை எல்லாம் நாம் துண்டித்து வாழ்ந்தோம், அதே போன்று நமது அயலவர்களை மறந்து வாழ்ந்தோம், அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து வாழ்ந்தோம், அதே போன்று எங்களில் யாரிடம் அதிகாரம் இருந்ததோ யாரிடம் பலம் இருந்ததோ அவர்கள் சமூகத்தில் பலவீனமானவர்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டினார்கள், இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வகுன்னா அலா தாலிக், நாம் இந்த மோசமான பழக்க வழக்கங்களில் தான் நாம் இருந்தோம். எதுவரை என்றால், ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா, அல்லாஹ் எமக்கு ஒரு தூதரை அனுப்பும் வரை இந்த மோசமான நிலைதான் அந்த சமூகத்திலே எமது சமூகத்திலே காணப்பட்டது. அந்த தூதரை பொறுத்தவரையில் அவருடைய கோத்திரம் என்ன, அவருடைய குலம் என்ன, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். என்ன, அவர் மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்தவர், மக்காவிலே அந்த சமூகத்தோடு வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார், நமக்கு அந்த மனிதரை நன்றாக தெரியும், அந்த தூதரை தெரியும், அவருடைய கோத்திரம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அதே போன்று வசித் கஹு, அவருடைய உண்மை, அதே போன்று அவருடைய அமானிதம், அவருடைய கட்பொழுக்கம், இந்த அனைத்தையும் நாம் அறிவோம். அந்த அனைத்து பண்புகளும் அவரிடம் நிறையவே காணப்பட்டன, முழுமையாக காணப்பட்டன. அவர் எதன்பால் என்னை அழைத்தார் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த அந்த சிலைகள் அந்த மூட பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும். அமரனா பிசிதம், அவர் எமக்கு உண்மையை கட்டளையிட்டார். அதே போன்று அமானா, அமானிதத்தை உரிய முறையில் நிறைவேற்றுமாறு அவர் எமக்கு ஏவினார். அதே போன்று வசிலத்துர் ரஹீம், இரத்த உறவுகளை எல்லாம் பேணி வாழுமாறு அவர் ஏவினார். அதே போன்று வஹுஸ்னில் ஜிவார், அயலவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஏவுகிறார். அதே போன்று ஹராமானவைகள், தடுக்கப்பட்டவைகள் நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். அதே போன்று மானக்கேடானவற்றை அவர் எமக்கு தடுத்தார், அநியாயமாக இரத்தங்கள் ஓட்டப்படுவதை அவர் எமக்கு தடுத்தார். அதே போன்று பொய் பேசுவதை, அனாதைகளுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடுவதை, அதே போன்று பரிசுத்தமான பெண்களுடைய விஷயத்தில் அவதூறு சொல்வதை, இவற்றை எல்லாம் அவர் தடுத்தார். அவர் எமக்கு ஏவினார், அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக் கூடாது. இப்படியாக இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த உன்னதமான நட்பண்புகளை எல்லாம் அந்த அரச சபையிலே சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை இந்த உன்னதமான போதனைகளின் மூலமாக மாற்றி காட்டினார்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள் எப்படியான ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள். இந்த செய்தியை நீங்கள் அகமதிலே பார்க்கலாம். ஷுஐபுல் அர்னவுத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இதை ஹசன் என்ற தரத்திலே இதை சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சமூகம் உருவாகியது, அதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், அந்த ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் நிறைந்த அந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும், அதை நாம் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக தங்களுடைய அவர்கள் சொந்த நாட்டையே விட்டு ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதை தெரிவு செய்தார்கள். ஏன், அவ்வளவு ஒரு சிறந்த வாழ்க்கை அவர் எமக்கு ஏவினார், அவ்வளவு ஒழுக்கம் நிறைந்த பண்பாடுகளோடு நிறைந்த ஒரு வாழ்வை அவர் இவனுக்கு கட்டளையிட்டார். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவாக்கிய சமூகம் இருக்கிறதே, அப்படி முன்மாதிரிகள் நிறைந்த ஒரு சமுதாயம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் எப்படியான மாற்றங்களை அவர்கள் உருவாக்க முயற்சித்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணியை சொல்கிறான். ஹுவல்லதி பாஸபில் உம்மியின ரசூலம் மின்ஹும், அவன்தான் அந்த எழுதவாசிக்க தெரியாத அந்த உம்மி சமுதாயத்தில் இருந்து ஒரு தூதரை அனுப்பினான். அவருடைய பணி என்ன, மக்களுக்கு வேதத்தை ஓதி காண்பிப்பார். அதே போன்று அந்த வேதத்தை அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். அதே போன்று அந்த மக்களுக்கு ஹிக்மாவை கற்றுக் கொடுப்பார். அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். என்ன என்ன அழுக்குகள் அசுத்தங்கள் அவர்களிடம் காணப்பட்டனவோ அந்த அனைத்தையும் அவர் அகற்றினார். அவர்களிடம் என்னென்ன பலவீனங்கள் காணப்பட்டன, அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ் வெறுக்கக்கூடிய என்ன பண்புகள் அவர்களிடம் காணப்பட்டன, அந்த பண்புகளை எல்லாம் அவர்களிலிருந்து அகற்றுகிறார். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கின்ற போது என்ன சொல்கிறார்கள், லா தகலப், நீங்கள் கோபப்பட வேண்டாம், நீங்கள் கோபப்படாதீர்கள். திரும்ப கேட்கிறார், திரும்பவும் அதைத்தான் சொல்கிறார்கள். திரும்ப கேட்கிறார், திரும்பவும் அதைத்தான் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் என்ன மோசமான பண்புகள் காணப்பட்டனவோ, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அல்லாஹுடைய வெறுப்பை பெற்று தருகின்ற பண்புகள் இருந்ததா, அந்த பண்புகளை அகற்றினார்கள், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, எந்த ஒரு சமுதாயத்தை ஒரு குறுகிய காலத்துக்குள் 23 வருடத்துக்குள் அல் குர்ஆனும் சுன்னாவும் உருவாக்கி காட்டியதோ, அந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு முன்னால் இருக்கிறது, அந்த இரண்டும் உயிரோடு இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் அந்த மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், எப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹுடைய ரசூல் உருவாக்கி காட்டினார்களோ, ஒரு குறுகிய காலத்தில் பண்பாடுகளோடு நிறைந்த ஒழுக்கத்தோடு நிறைந்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை எந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் உருவாக்கியதோ, அந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு மத்தியிலே இருக்கிறது, நமக்கு முன்னால் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன, அதை நாம் படிப்பது, அதை விளங்குவது, அது எவற்றை எந்த பண்புகளை விரும்புகின்றதோ அந்த பண்புகளை நாம் நமக்குள் உருவாக்கிக் கொள்வது. அல்லாஹும் அல்லாஹ் எந்த பண்புகளை வெறுக்கிறானோ அதிலிருந்து நாம் முழுமையாக விலகுவது. அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எதை சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் என்னிடம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் என்ன என்ன பண்புகளை விரும்புகிறான், அந்த பண்புகள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறதா, அல்லாஹ் என்ன மோசமான பண்புகளை அல்லாஹ் வெறுக்கிறான், அந்த மோசமான பண்புகளிலிருந்து நான் இன்றே உடனே நான் அதிலிருந்து விடுபட வேண்டும். அவைகளிலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகளை எமது வாழ்க்கைக்குள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த உயரிய பண்புகள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உயரிய பண்புகள், இந்த உயரிய நற்குணங்கள், இதை நாம் எந்த அளவுக்கு பார்க்க முடியும் அப்படி என்று சொல்லி அதாவது பார்க்கலாம். இது ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. ஒரு மூமினுடைய அகீதா, ஒரு மூமினுடைய கொள்கை, இந்த அகீதா கொள்கையோடு ஈமானோடு இணைத்து இந்த அஹ்லாக் உயரிய நட்பண்புகள் பேசப்படுகின்றன. நாம் எண்ணிவிடக் கூடாது. இந்த நட்பண்புகள் நட்புணங்கள் என்னிடம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அப்படி நாம் எண்ணிவிடக் கூடாது. மாற்றமாக இதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி பேசுகிறது என்றால், ஒரு மூமினுடைய அகீதா கொள்கையோடு இதை தொடர்புபடுத்தி பேசுகின்ற இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மோசமான பண்புகள் எவனிடம் வரும் என்பதை சொல்கின்ற போது சொல்கிறான், அரஐதல்லதி யுகல்லிபு பித்தீன், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அந்த இறுதி தீர்ப்பு நாளை பொய்ப்பிப்பவனை, அந்த நாளை பொய்ப்பிப்பவனை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அவன் என்ன செய்கிறான், அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான். அனாதைகளை விரட்டுவதும் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதற்கு மறுப்பதும் அவன் தான். அப்ப எனவே இந்த ஈமானிய இந்த பண்பு, இந்த மறுமை பற்றிய நம்பிக்கை, இறுதி தீர்ப்பு நாள் பற்றிய நம்பிக்கை எவனிடம் இல்லையோ அவனிடம்தான் மோசமான பண்புகள் குடிகொள்ளும். அவன்தான் அனாதைகளை அரவணைப்பதில்லை, அவன்தான் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. அப்ப இந்த மோசமான பண்புகள் யாரிடம் குடிகொள்கிறது என்று சொன்னால், எவன் மறுமையை ஏற்றுக்கொள்ள அந்த மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் நான் ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவேன் என்ற இந்த நம்பிக்கை எவனிடம் இல்லையோ அவன் தான் என்ன செய்கிறான், இந்த மோசமான பண்புகளை கொண்டவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இதற்கு மாற்றமான நிலை என்ன, யாரிடம் மறுமை பற்றிய நம்பிக்கை இருக்கிறதோ அவர் அனாதைகளை அரவணைப்பார், ஏழைகளுக்கு உணவளிப்பார், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவர் தூண்டுவார். ஏன், அவருக்கு அவருடைய உள்ளத்தில் மறுமை பற்றிய நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார். மூமின் என்றால் அந்த ஈமான் என்பது அகீதா கொள்கை. ஒருவர் மூமினாக மாட்டார் எதுவரை அவர் தான் எதை விரும்புகிறாரோ, தனக்கு அவர் எதை நேசிக்கிறாரோ அதை தனது சகோதரனுக்கும் நேசிக்காதவரை. ஒருவர் தனக்கு விரும்பக்கூடியதை தனது சகோதர மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும், இவன் தான் மூமின். எனவே இந்த உன்னதமான பண்பு எதோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது, தான் விரும்பக்கூடிய ஒன்றை, தனக்கு அவன் நேசிக்கக்கூடிய ஒன்றை தனது சகோதரனுக்கும் நேசிக்க வேண்டும், தனது சகோதர முஸ்லிமுக்கும் அவன் விரும்ப வேண்டும். அந்த பண்பு அவனிடம் இல்லையா, அவன் மூமின் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த உயரிய நட்பண்புகள் ஈமானோடு இணைத்து பேசப்படுவதை இந்த செய்தியில நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஈமானுக்கு 70 கிளைகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 70 கிளைகள் அல்லது 60 கிளைகள் இந்த ஈமானுக்கு இருக்கிறது. இந்த ஈமானுக்கு இருக்கக்கூடிய கிளைகளிலே மிக உயர்ந்தது, மிக சிறந்தது எது என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் மிக உயர்ந்தது, மிக சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதிலே மிக தாழ்ந்ததாக, அதிலே மிக தாழ்ந்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை ஒருவர் அகற்றுவார் என்று சொன்னால், பாதையிலே மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றுவார் என்று சொன்னால், அதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமானில் ஆக குறைந்த பகுதியாக, அதிலே கடைசி பகுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இதுவும் ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பாதையிலே ஒருவருக்கு மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை நீங்கள் அகற்றுகிறீர்கள் என்று சொன்னால், அது ஈமானினுடைய ஒரு குறைந்த பகுதி. எனவே இந்த நட்பண்புகள் நட்குணங்கள் ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற செய்திகள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், அவன் மூமினாக மாட்டான், அவன் மூமினாக மாட்டான், அவன் மூமினாக மாட்டான் என்று 3 முறை சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அந்த மூமினாகாத அந்த துர்ப்பாக்கியவான் யார் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவனுடைய தொல்லைகள் துன்பங்கள் இருந்து அவனுடைய அண்டை வீட்டார்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமினாக முடியாது. அவன் தனது அண்டை வீட்டார்களை தொல்லைப்படுத்துகிறான் என்றால், அவர்களை துன்புறுத்துகிறான் என்று சொன்னால் அவன் மூமின் அல்ல. நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இது ஈமானோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற இடங்கள். இப்படி நிறைய செய்திகளை, நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முறை சொல்கிறார்கள், எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் தனது அண்டை வீட்டாரை நோவினை செய்யாமல் இருக்கட்டும், இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். இவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். எனவே இந்த உயரிய பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதோடு தொடர்புபடுத்துகிறார்கள்? ஈமானோடு தொடர்புபடுத்துகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பிக்கை கொள்வார்களோ என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளை நாம் பல முறை கேட்டிருக்கலாம், பல முறை கேட்ட செய்திகளாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்திகள் எமது வாழ்வில் எந்த அளவு தாக்கம் செலுத்தி இருக்கிறது, இதைத்தான் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்திகள் நமது வாழ்வில் உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நமது நற்குணங்களிலே, நட்பண்புகளிலே, அந்த உயரிய பண்பாடுகளிலே குறை வருகிறது என்று சொன்னால், அதிலே நாம் பலவீனமுற்று கிடக்கிறோம் என்று சொன்னால், அது நம்பிக்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த செய்திகள் மிக தெளிவாக உணர்த்துகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், இந்த உயரிய நட்பண்புகள் இபாதத்தோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற இடங்கள், வணக்க வழிபாடுகள், எமது தொழுகை, எமது நோன்பு, எமது தான தர்மங்கள், அதே போன்று மற்ற வணக்கங்கள், இந்த வணக்கங்கள் அனைத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது இல்லையா? இந்த ஒவ்வொரு வணக்கத்துக்கும் தொழுகையாக இருந்தால் தொழுகைக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நோன்பென்றால் நோன்புக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஜகாத் என்றால் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஹஜ் என்றால் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. இப்படி அந்த ஒவ்வொரு வணக்கமும் அதனுடைய இலக்கை அடைய வேண்டும். அந்த இலக்கை அடைந்தால்தான் அந்த இபாதத்தை நாம் உரிய முறையிலே உயிரோட்டமாக நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, மல்லம் யத கவுல ஸூரி வல் அமல பிஹி, எவர் பொய் பேசுவதையும் அதே போன்று பொய்யாக போலியாக செயல்படுவதையும் எவர் விட்டுவிடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறார், அவர் பஜ்ருடைய அதானில் இருந்து அதை கேட்டதிலிருந்து சூரியன் மறையும் வரை பசியோடு தாகத்தோடு என்ன செய்கிறார்? பெரியோர் அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்து ஒரு வணக்கத்தை செய்கிறார். ஆனால் இந்த வணக்கம் அவரை பொய்யை விட்டு தடுக்கவில்லை என்றால், இந்த வணக்கம் போலியான செயல்பாடுகள், மக்களை ஏமாற்றுவது, மோசடி, இப்படி எவைகளெல்லாம் இந்த பாவங்களை விட்டு அந்த வணக்கம் அவரை தடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த வணக்கத்துக்கு எந்த ஒரு பயனும் அல்லாஹ்விடத்திலே இல்லை. பசியோடும் தாகத்தோடும் இருந்ததை தவிர வேற எதையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த நோன்பென்ற வணக்கம் எதை இலக்காக கொண்டிருக்கிறது? உயரிய நட்பண்புகள், பொய் பேசக்கூடாது, போலியாக செயல்படக்கூடாது, உண்மையாக செயல்பட வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும், உண்மைதான் இந்த நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். இப்படி இந்த நோன்புக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, தக்வாவை எப்படி அல்லாஹ் அல் குர்ஆனில் இலக்காக சொல்கிறானோ, நோன்புக்குரிய இலக்காக ரப்புல் ஆலமீன் தக்வாவை சொல்கிறான். அந்த தக்வா என்பது நோன்புக்குரிய இலக்கு என்று சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹு தஆலா அந்த வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கம், இது யாருக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது? தக்வாவுடையவர்கள். நோன்புடைய இலக்கு தக்வா, தக்வாவுடையவர்கள் முத்தகீன்களுக்கு தான் வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. முத்தகீன்கள் என்றால் யார்? தக்வா உடையவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன்கள் தக்வா உடையவர்கள் என்றால் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வார்கள். அவங்க செல்வ நிலையில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க.
நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருந்த விஷயம் என்னவென்றால், அதாவது இபாதத், இந்த நோன்பென்ற இபாதத்துடைய இலக்கு தக்வா, இறையச்சம். தக்வா உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தக்வா உடையவர்களிடம் என்ன பண்புகள் இருக்கும், அந்த தக்வா உடையவர்கள் என்று சொன்னால் யார் என்பதை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். அதில் முதலாவது பண்பாக அவன் சொல்வது, அவர்கள் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும், அவர்களுடைய செல்வ நிலை, அவர்களுடைய கஷ்ட நிலை, எல்லா நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். இது ஒரு உயரிய பண்பு. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அய்யுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்படும் போது என்ன சொன்னார்கள்? ஏழைகளுக்கு உணவளிப்பதும், அதே போன்று உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்வதை இஸ்லாத்திலே மிகச் சிறந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்ப தக்வா, தக்வாவுடையவர்களிடம்
முத்தகீன்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் சொல்கின்ற போது வல் காவிமீன் அல் கைல், அவர்கள் கோபத்தை என்ன செய்வார்கள், அப்படியே அடக்கிக் கொள்வார்கள், அதை மென்று விளங்குவார்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அவருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வானங்கள் பூமியை விட விசாலமான அந்த சுவர்க்கத்தை அவர் அடைந்து கொள்வதற்காக என்ன செய்வார், அவர் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக, மென்று விழுங்கக்கூடியவராக அவர் இருப்பார். அதே போன்று ஆஃபீனா அனின்னாஸ், மக்களை அவர் மன்னித்து விடுவார், மக்களை என்ன செய்வார், மன்னித்து விடுவார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நன்மை செய்யக்கூடியவர்கள், நன்மைகள் என்று சொல்லும் போது அதை இபாதத் என்ற வட்டத்தோடு மாத்திரம் சுருங்கி விடாது. நாம் ஏனைய மக்களோடு பழகக்கூடிய விஷயங்கள் அவைகளெல்லாம் அதிலே வரும். என் அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த பண்பு செல்வாக்கு செலுத்துகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லப்படும் போது மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவுக்குரியவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். அவருடைய அந்த நட்பண்புகளை, அவரிடம் காணப்பட்ட உயரிய விஷயங்களை எல்லாம் பாராட்டி பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை வஜபத் 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 என்று சொன்னார்கள். கடமையாகிவிட்டது 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 என்று சொல்கிறார்கள். அதே போன்று அதற்கு பிறகு ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. மக்கள் அந்த ஜனாசாவுக்குரியவரை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மூன்று முறை வஜபத் என்று சொன்னார்கள். கடமையாகிவிட்டது 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 என்று சொன்னார்கள். அப்போது நபித்தோழர்கள் அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை பற்றி புகழ்ந்து பேசினீர்களோ, அவருடைய பண்புகளை பாராட்டி பேசினீர்களோ, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. என் அருமையான சகோதரர்களே, உள்ளம் சார்ந்த விடயங்களை அது ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான், அதை நமக்கு தீர்ப்பளிக்க முடியாது. உள்ளம் சார்ந்த விஷயங்களில் நாம் கை வைக்கவும் கூடாது, அதற்குரிய அதிகாரம் நமக்கு கிடையாது. மாற்றமாக வெளிப்படையான விஷயங்கள், ஒருவரோடு பழகுவது பேசுவது, அதே போன்று உயரிய பண்புகளை வெளிப்படுத்துவது, விட்டுக் கொடுத்தல் மன்னித்தல், இப்படி எவ்வளவு எண்ணற்ற பண்புகள் இருக்கின்றன. இந்த பண்புகளில் எல்லாம் நாம் குறை செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும். எமது பேரை கேட்டாலே வெறுக்கக்கூடிய அளவுக்கு இவனா இவன் மோசமானவன், சமூகமே அவனை வெறுக்கக்கூடிய, சமூகமே அவனை விட்டு ஒதுங்கக்கூடிய, அவனுடைய பேரை கேட்டாலே பயந்து ஓடக்கூடிய நிலையில் நாம் மாறிவிடக் கூடாது. மாற்றமாக நாம் நல்லவர்களாக, நட்பண்புகளை உடையவர்களாக, அந்த நட்பண்புகளும் யாருக்காக, அல்லாஹ்வுக்காக, மறுமை வெற்றிக்காக அந்த நட்பண்புகளை நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அதிலே தொடர்ந்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். அவன் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷதன், அந்த முத்தகீன்கள் ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை, ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டால், அல்லது அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால், உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அவர்கள் பாவத்திலே தொடர்ந்து இருக்க மாட்டார்கள், அவர்கள் உடனே அந்த பாவத்தை விட்டு விடுபடுவார்கள். இப்படி அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்பை சொல்கிறான். இந்த முத்தகீனிடம் இருக்கக்கூடிய இந்த பண்புகள் எல்லாம் உயர்ந்த பண்புகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இபாதத்துடைய இலக்கு தக்குவா. அந்த தக்குவாவுடைய என்ன பண்புகள் என்றால், அனைத்தும் நற்குணங்கள், அனைத்தும் நட்பண்புகள். அந்த பண்புகளை தான் நாம் உருவாக்க வேண்டும். இந்த நட்பண்புகள் என்பது நமக்குள் இல்லை என்றால் எவ்வளவு மோசமான விளைவுகளை எல்லாம் அது ஏற்படுத்தும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்கிறார்கள், முஃப்லிஸ் அதாவது திவாலாக போனவன் உங்களுக்கு யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எவனிடம் காசு பணம் இல்லையோ அவன் தான் திவாலாக போனவன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் இல்லை திவாலாக போனவன், திவாலாக போனவன் யார் என்று சொன்னால், மறுமையுடைய நாளில் அமல்களோடு வருவான். அவன் இந்த உலகத்தில் ஒரு தொழுகையாளி, இந்த உலகத்தில் அவன் ஒரு நோன்பாளி, இந்த உலகத்தில் அவன் ஒரு கொடையாளி, இப்படி நன்மைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு வருவான், நன்மைகளோடு மறுமையிலே வருவான். ஆனால் அவனுக்கு எதிராக பலர் வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை திட்டினான், இவன் என்னை அடித்தான், இவன் எனது விஷயத்திலே அவதூறு சொன்னான், எனது சொத்தை இவன் அநியாயமாக சாப்பிட்டான், இரத்தத்தை அநியாயமாக ஓட்டினான். இப்படி மக்கள் வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடும் போது அவனுடைய நன்மைகளைத்தான் அதற்கு பகரமாக கொடுக்கப்படும், அதன் மூலம் தான் ஈடு செய்யப்படும். இறுதியிலே அவனுடைய நன்மைகள் அனைத்தும் முடிந்துவிடும். அவன் கொண்டு வந்த தொழுகை, அவன் கொண்டு வந்த நோன்பு, அவனுடைய ஜகாத், இந்த நன்மைகள் எல்லாம் முடிந்துவிடும், தீர்ந்துவிடும். ஆனால் அவனுடைய அநியாயங்கள் எஞ்சியிருக்கும். அப்போது என்ன செய்யப்படும்? அவன் அந்த மக்கள் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ அவர்களுடைய பாவச் சுமைகளை எல்லாம் இவன் சுமக்க வேண்டி வரும், சுமந்தவனாக நரகத்தில் தள்ளப்படுவான். தொழுகையாளி, நோன்பாளி, கொடையாளி, உலகத்தில் நல்லமல்களிலே முந்தி சென்றவன், ஆனால் மோசமான பண்பு, தீய பண்புகளின் காரணத்தால் அனைத்து நன்மைகளையும் மறுமையில் இழக்கிறான். அருமையான சகோதரர்களே, இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த தீய பண்புகள். சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், என்ன செய்வார்கள், அவங்க வீட்டில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஆனா இங்க உட்கார்ந்து ரெண்டு பேர் அவரை பற்றி புரணி பேசிக் கொண்டிருப்பார், நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் கொண்டிருக்கும். இப்படி இவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் இன்னொருவனுடைய அக்கவுண்ட்ல சேர்க்கக்கூடிய இந்த நிலை என்பது தீய குணங்களால் தான் இது உருவாகிறது. மாற்றமாக நாம் நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல பண்புகளுக்காக துவா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் கேட்கக்கூடிய துவாவை பாருங்க. இரவு தொழுகையில அவர்கள் என்ன செய்வார்கள், தக்பீர் கட்டி நிற்பார்கள். இரவு தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்று நபி அவர்கள் ஓதக்கூடிய வஜ்ஜஹது வஜ்ஹியல் லில்லதி ஃபத்தர ஸமாவத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவா இருக்கிறதே, இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், பாருங்கள், வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், யா அல்லாஹ், சிறந்த பண்புகளுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக, சிறந்த உயரிய பண்புகளுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாருக்கும் சிறந்த பண்புகளுக்கு வழிகாட்ட முடியாது, உயரிய நற்குணங்களுக்கு வழிகாட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரவு தொழுகையில இப்படி ஒரு துஆ இருக்கிறது. தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் இந்த துவா அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்கடா, நற்குணங்கள் நட்பண்புகள் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்மா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. இது இப்னு ஹிப்பான்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. இதை சஹி என்று ஷுஐபுல் அர்னவுத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார். அதாவது, யா அல்லாஹ், எனது வெளி தோற்றத்தை நீ அழகுபடுத்தியது போன்று எனது பண்புகளையும் அழகுபடுத்துவாயாக, அழகிய பண்புகளை குணங்களை எனக்கு தருவாயாக என்று, அழகிய நற்குணங்களை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, நன்மையும் தீமையும் என்ன செய்யாது, ஒருபோதும் சமமாக மாட்டாது. எனவே நற்குணங்களும் தீய குணங்களும் சமமாக மாட்டார். எப்போதும் எம்மிடம் நற்குணங்கள் தான் எமக்குள் தாக்கம் செலுத்த வேண்டும், நற்குணங்கள் தான் எமக்குள் இருக்க வேண்டும். தீய குணங்கள் எமக்குள் ஒருபோதும் தாக்கம் செலுத்தக்கூடாது, எமக்குள் செல்வாக்கு செலுத்தக்கூடாது. அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மானை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது, ரஹ்மானுடைய அந்த அடியார்களை பற்றி சொல்கின்ற போது என்ன சொல்கிறான், அவர்கள் பூமியில நடக்கும் போது பணிவாக நடப்பார்கள், அவர்களுடைய நடையிலே கர்வம் இருக்காது, அவர்கள் அறிவியினர்களை மடையர்களை சந்தித்தால் சலாம் சொல்லி அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள், வீணான தர்க்கங்கள்ல வீணான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். இது நற்குணம், இது நட்பண்பு. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், எதை பற்றி, அல் பிர் நன்மையை பற்றி கேட்கிறார், அதே போன்று அல் இஸ்ம் தீமையை பற்றி கேட்கிறார், இந்த இரண்டையும் பற்றி கேட்கிறார். நன்மை என்றால் என்ன யார ரசூலுல்லாஹ், தீமை என்றால் என்ன யார ரசூலுல்லாஹ் என்று அவர் கேட்கிறார். அந்த நேரத்திலே இந்த ஹதீஸை நவாஸ் பின் சம்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க் என்று சொன்னார்கள். நன்மை என்றால் அது நற்குணங்கள் தான், நன்மை என்பது என்ன, நற்குணங்கள் தான் நன்மை என்று சொன்னார்கள். அதே போன்று தீமையை சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள், அதாவது மக்கள் பார்த்தால் நீ எதை வெறுக்கிறாயோ, மக்கள் பார்க்க கூடாது என்று நீ எதை மறைக்கிறாயோ, அவைகள் எல்லாம் பாவம், உனது உள்ளத்தில் என்ன செய்யும், அது ஒரு வகையான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், மக்கள் பார்க்க கூடாது என்று மறைக்க சொல்லும், இவைகள் பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, நட்பண்புகளை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வதென்பது அது நமது மறுமை வெற்றியை உறுதி செய்யும், நமது மறுமை வெற்றியை அது உறுதிப்படுத்தும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையில் உங்களுடைய அந்த நன்மையின் தராசு, அந்த நன்மையின் தராசு உங்களுடைய அந்த தட்டு கனமாக வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையில் உங்களுடைய நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடியது ஹுஸ்னுல் குலுக், நட்பண்புகள் தான் என்று சொன்னார்கள். நட்பண்புகள் தான் அந்த தட்டை நாளை மறுமையில் எவரும் உங்களுக்கு உதவுவதற்கு முன்வராத அந்த நாளில் உங்களை விட்டு விரண்டு ஓடுகின்ற நாளில் உங்களுடைய நன்மையின் தட்டை கணத்தால் தாழ்த்தக்கூடியதாக இந்த நட்பண்புகள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிலே மிகச் சிறந்தவர் இன்ன மின் கியாரிக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? எவரிடம் உயரிய பண்புகள் இருக்கின்றனவோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், உங்களில் உயர்ந்தவர். என் அருமையான சகோதரர்களே, இந்த பண்புகளை நாம் நமக்குள் வளர்ந்து கொண்டால் அல்லாஹ்விடம் நாம் சிறப்புக்குரியவர்கள். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எந்த அளவு நிலைமை மோசமாக இருக்குது என்று சொன்னா, ஒரு சலாம் சொல்வதாக இருந்தாலும் ஏதாவது லாபம் கிடைத்தால் தான் சலாம் வெளிவரும். ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது லாபம் இருக்குதா? லாபம் இருந்தால்தான் சலாம் கூட வெளிப்படுது. பதில் சலாம் வெளிப்படுவதும் லாபம் இருந்தால்தான். இன்று உலகத்தில், இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் என்ன இந்த நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்கிறோமா இல்லையா, இந்த மெட்டீரியலிசம், அதாவது எல்லாம் பொருளாதாரம் பணம் என்று ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் சிரிப்பதாக இருந்தாலும் பணத்துக்குத்தான் சிரிப்பான், காசுக்குத்தான் சிரிப்பான். இப்படி ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது இன்றைய உலகம் இல்லையா. இந்த நவீன உலகம், மனிதன் பண்பாட்டு ரீதியிலே அகல பாதாளத்துக்கு அவன் போய் கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த உயரிய பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் மறுமையில் நாம் உயரிய வெற்றிகளை பெறலாம். அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்களாக மாறலாம். அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தவனாக மாற வேண்டுமா? உயரிய பண்புகளை எனக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. இது பில்லத்தி அஹ்சன், உங்களுக்கு ஒருவன் ஒரு தவறை செய்கிறானா, ஒரு தீங்கு செய்கிறானா, அதை நீங்கள் நன்மையை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். அதை நீங்கள் நன்மையை கொண்டு எதிர்கொள்ளுங்கள். உங்களை ஏசி விட்டான் என்பதற்காக, உங்களை திட்டி விட்டான் என்பதற்காக நீங்களும் அந்த நிலைக்கு இறங்காமல் நீங்கள் நன்மையை கொண்டு அதை எதிர்கொண்டால் அங்கு என்ன நடக்கும்? அங்கு அவன் உங்களுக்கு நண்பனாக மாறுவான். அவன் தலை குனிந்து போவான், நான் இவனுக்கா இப்படி பேசினேன், இவனுடன் இவ்வளவு அழகிய பண்பு இருக்கிறதே, அழகிய குணம் இருக்கிறதே என்று அவன் கூட தலை குனிந்து போவான். என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, மறுமையுடைய நாளில் நீங்கள் எனக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டுமா? மறுமையுடைய நாளில் அந்த சுவனத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா என்று மூன்று முறை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் என்று சொன்னபோது சொல்கிறார்கள், உங்களில் யார் உயர்ந்த பண்புகளை உடையவராக, உயர்ந்த நட்பண்புகளை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார். இதை நாம் விரும்ப மாட்டோமா? நாம் அனைவரும் இதைத்தானே விரும்புகிறோம். மிக உயர்ந்த பதவி இது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் சுவர்க்கத்தில் இல்லையா? அந்த உயர்ந்த பதவி கிடைத்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருப்பதற்கு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த பண்பை, அந்த விடயத்தை நாம் அலட்சியப்படுத்த முடியுமா? அதை நாம் புறக்கணிக்க முடியுமா? எனவே உயரிய பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பண்புகள் என்ன செய்யும்? நம்மை மறுமையிலே சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நம்மை இருக்க வைக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் நாம் ஈமானில் ஒரு நிறைவான நிலை அடைய வேண்டுமா, ஒரு பரிபூர்ணமான மூமின் என்ற அந்த பட்டத்தை ரப்பிடம் பெற வேண்டுமா, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்மலுல் முஃமினீன், மூமின்களிலே அந்த நிறைவானவர்கள், நிறைவான ஈமானை பெற்றவர்கள் யார்? உங்களில் நட்பண்புகளை கொண்டவர், நட்பண்புகளை உடையவர். எனவே நறுமையான சகோதரர்களே, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மலர்ந்த முகமாகத்தான் பார்த்தேன், அந்த முகம் மலர்ந்ததாகத்தான் காட்சி அளித்தது. நறுமை சகோதரர்களே, இந்த பண்பு சதக்கா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் மலர்ந்த முகத்தோடு இருப்பது இருக்கிறதே, இதை சதக்கா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் நீங்கள் எதையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நன்மைகளை இது வந்து சில்லறையானது, இது ஒரு அற்பமானது, இப்படி நீங்கள் நன்மையை ஒருபோதும் அற்பமாக கருதாதீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுடைய சகோதர முஸ்லிமை நீங்கள் மலர்ந்த முகத்தோடு வரவேற்பது உட்பட இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த பண்பாக சொல்கிறார்கள். எனவே எப்படி இந்த இறை நம்பிக்கை, ஈமான், இந்த இபாதத், இவைகள் எல்லாம் எப்படி நமக்குள் தாக்கம் செலுத்த வேண்டும் என்றால் நட்பண்புகளால் வெளிப்பட வேண்டும். நட்பண்புகளின் மூலம் நமது வார்த்தையில் அந்த கனிவு இருக்க வேண்டும், நளினம் இருக்க வேண்டும். மக்கள் என்னை நேசிக்கக்கூடிய விதத்திலே, எனது பெயரை கேட்டாலே என்னை வெறுத்து ஒதுக்கக்கூடிய முறையில் இல்லாமல் என்னை நேசிக்கக்கூடிய விதத்தில் உயரிய பண்புகளை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.